මෙලාට කරු ප්‍රේමිත බණ්ඩාරත් එන්නකෝ මෙතුමා ඔබතුමාට මේ නිතු 12ක කාලයක් තියෙනවා.
ගරු මුලසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, බොහොම සන්තෝෂ වෙනවා. බොහොම වැදගත් ප්‍රගතිශීලී සංශෝධන කීපයක් අපරාධ නඩු විභාග සංග්‍රහයට ඉදිරිපත් කරන අවස්ථාවේ අධිකරණ ඇමතිතුමා විසින් වචන ස්වල්පයක් කතා කරන්නට අවස්ථාව ලැබීම සම්බන්ධයෙන්. ඒ වගේම අපි මේ විවාදයට සම්බන්ධ වෙන්නේ ඉතාම කටුක දුෂ්කර අභියෝගාත්මක යුගයක. මේ යුගය අපිට නුහුරු නුපුරුදු අමාරුකම් රාශියක් රටේ ඇති කරපු යුගයක්. COVID-19 ගෝලීය වසංගතය ලෝකෙම බලපාන විදිහ අපිට දැක ගන්න පුළුවන්. ඒ වගේම මුළු ලෝකෙම මේ වසංගතයත් එක්කම බරපතල ආර්ථික පීඩනයකට මුහුණ දෙන යුගයක්. ඒ වගේම මුළු ලෝකෙම උද්ධමනය නිසා සමස්ත ලෝකයේ ජනතාවම පීඩාවට පත්වුණු යුගයක්. ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, හැබැයි අවාසනාවට අපේ රටේ අපිට මුහුණ දෙන්න වෙලා තියෙන්නේ COVID-19 වසංගතයට පමණක් නෙවෙයි. ලෝකයේ වෙනත් රටවල නැති වසංගත කීපයකටත් අපිට මුහුණ දෙන්න වීම කනගාටු දායකයි. ඊ අතර අපි මුහුණ දෙන ප්‍රධාන වසංගතයක් තමයි වෘත්තීය සමිති ගෙනියන වැඩවර්ජන වසංගතය. ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, අධ්‍යාපන ක්ෂේත්‍රයේ විතරක් වෘත්තීය සමිති තියෙනවා 130ක්. සෞඛ්‍ය ක්ෂේත්‍රයේ තියෙනවා වෘත්තීය සමිති 200ක්. දුම්රිය දෙපාර්තමේන්තුවේ තියෙනවා වෘත්තීය සමිති 115ක්. මම මේ ආයතන තුන විතරක් මතක් කරේ. වෘත්තීය සමිති මේ රටේ රාජ්‍ය ආයතන නියෝජනය කරමින් තියෙනවා අඩුම තරමේ වෘත්තීය සමිති 2500ක් මේ රටේ. ඒ නිසාම ලෝකයේ වෙන කිසිම රටක නැති ආකාරයේ උද්ඝෝෂණ, පෙළපාලි, වැඩවර්ජන මේ රටේ සිද්ධ වීම අවාසනාවට කාරණාවක්. මම හිතනවා මේ රටේ සාමාන්‍ය මතයක් තියෙනවා පාර්ලිමේන්තුව කියන්නේ ජනතා මුදලෙන් යැපෙන තැනක් කියලා. අපි පිළිගන්නවා ප්‍රජාතන්ත්‍රවාදී රටක මේ පාලනයේ අත්‍යවශ්‍ය කොටසක් පාර්ලිමේන්තුව කියන්නේ. ඒ වගේම තමයි රාජ්‍ය සේවය කියන්නේත් රටේ ජනතාවගේ බදු මුදලින් ක්‍රියාත්මක වෙන ආයතන කියන එක අපි මතක් කරගන්න ඕනේ. ඒ වගේම ඉල්ලීම් කරන්න ඕනේ කාලයක් තියෙනවා. ඒක අපි තේරුම් ගන්න ඕනේ. රටේ දියුණුවට වෘත්තීය සමිතිවල සහයෝගය අපි ඉල්ලනවා. ඒ වගේම අසාධාරණ ඉල්ලීම් වලින් ඉල්ලීම් කිරීම නවත්තන්න කියලා අපි ඉල්ලා හිටිනවා. තරුණ දේශපාලඥයන් විදිහට රටේ අනාගතය වෙනුවෙන් ඒ වෘත්තීය සමිති මේ වෙලාවේ බුද්ධිමත්ව වගකීමෙන් වැඩ කරන්න කියලා අපි ඉල්ලා හිටිනවා. එක වෘත්තීය සමිතියක ඉල්ලීමක් ඉෂ්ට කරාම ලබලා දුන්නම ඊළඟ වෘත්තීය සමිතියත් පාරට බහිනවා. මේක දැන් විලාසිතාවක් බවට පත් වෙලා තියෙනවා. ඒ වගේම තමයි ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, වෘත්තීය සමිති වසංගතයට පස්සේ ඇති වෙලා තියෙන වසංගතේ බලකාමී අවස්ථාවාදී ජනතා විමුක්ති පෙරමුණේ වසංගතය. ජනතා විමුක්ති පෙරමුණ අද රට වට ගිහිල්ලා අවුරුදු 74ක දේශපාලන ඛේදවාචකය ගැන කතා කරනවා. ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, අපි පොඩි කොට කල්සම අඳින කොල්ලෝ මේ රටේ ජනතා විමුක්ති පෙරමුණ ක්‍රියාත්මක වෙද්දී එක තුන්ඩු කෑල්ලට මුළු ගමක ලයිට් ඔෆ් කරන්න වෙච්ච අතීතය මතක තරුණයෝ අපි. ඒ වගේම ජනතා විමුක්ති පෙරමුණට විරුද්ධ පාක්ෂිකයෙක් මිය ගියාම මිනි පෙට්ටිය දණියට පහලින් ගෙනියන්න කියලා තුන්ඩු කෑල්ල දාපු රටක උස්මහත් වෙච්ච පිරිස අපි. දැන් අවුරුදු 74ක දේශපාලන ඛේදවාචකය ගැන කතා කරනවා. මම වගකීමෙන් කියනවා මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, මේ අවුරුදු 74 ආණ්ඩු බලයේ නොසිටියාට ජනතා විමුක්ති පෙරමුණ මේ රටේ කරපු විනාශය දෙවනි වෙන්නේ එල්ටීටීට විතරයි. මේ රටේ අහිංසක දුප්පත් තරුණ තරුණියන්ගේ අත්වලට පොත වෙනුවට පැන්සල වෙනුවට ජනතා විමුක්ති පෙරමුණ අවි ආයුධ දුන්න එක අපිට අමතක කරන්න පුළුවන් කමක් නැහැ. එහෙම කරේ මේ රටේ එල්ටීටී ත්‍රස්තවාදීන් විතරයි. ඒ වගේම අපි කනගාටු වෙනවා ප්‍රජාතන්ත්‍රවාදී රටක මැතිවරණකින් බලය ගන්න ඕනේ වෙලාවක ඕනේ රටක ජනතා විමුක්ති පෙරමුණේ නායකයා කියනවා පාරත බයින්ඩ ආණ්ඩුව ගන්න කියලා. මැතිවරණ එනකනුත් ඉන්න බෑ අදිස්සිය. බල කාමය, බල ලෝභීත්වය, අවස්ථාවාදීත්වය වුන් දිගටම මේ රටේ පෙන්නනවා ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි. ඒක අපි මේ රටේ ජනතාවට මතක් කරන්න ඕනේ. ඒ වගේම තමයි ඊළඟ වසංගතය තමයි සමගි ජන බලවේගයේ ගජබින්න වසංගතේ. මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, මම මේ දවස්වල කියවනවා කළු යක්ෂ උපත කියන පොත. මේ පොතේ තියෙනවා විශාලා මහනුවර තුම්බි ඇති වෙන විදිය, ඒ වගේම ලිච්ඡවීයන්ගේ රාජ්‍ය පාලනය ශක්තිමත් කරපු සප්ත අපරිහානීය ධර්ම බිඳ වැටීමට හේතුව. මේ ලිච්ඡවී පාලනය බිඳ වැටෙන්නෙම බොරුව නිසා, අසත්‍ය ප්‍රචාර නිසා, කේලම් නිසා, අවස්ථාවාදීත්වය නිසා. සමගි ජන බලවේගය ක්‍රියාත්මක කරන්නේ ඒ උපක්‍රමයමයි ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි. සමගි ජන බලවේගය පහුගිය කාලේ කිව්වා ජනවාරි 15 වෙද්දි මේ රට ආර්ථිකය වශයෙන් කඩාගෙන වැටෙනවා කියලා. ජනවාරි 15 වෙද්දි සමහරු ඇඳුම් මාගෙන හිටියා මේ රටේ නායකත්වයට එන්න, අගමැති වෙන්න, ජනාධිපති වෙන්න. ඊට පස්සේ කිව්වා පෙබරවාරි මාසයේ වෙද්දි මේ රටේ ලොකු සාගතයක් ඇති වෙනවා කියලා. හැබැයි ඒ ප්‍රචාර දෙකම අද වෙනකොට මේ රටේ ජනතාවත් රජයත් බොරු කරලා තියෙනවා ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි. ජනවාරි 15 රට වැටෙනකම් බලාගෙන හිටපු අය දැන් කියනවා ජූනි මාසෙ වෙනකම් බලාගෙන ඉන්න කියලා. ඒ වගේම මම මේ වෙලාවේ මතක් කරන්න ඕනේ මේ විපක්ෂයේ ඉල්ලීමක් කරා ගොවි ජනතාවගෙන් පාරට බහින්න කියලා. හැබැයි මේ රටේ සමස්ත ගොවි ජනතාව පාරට බැස්සේ නෑ ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි. නගුල උදැල්ල කැත්ත දෑකත් අරගෙන ගියේ ගොවි බිමට. පොළව කොටලා අවුවත් එක්ක වේලිලා වැස්සට තෙමිලා ගොවි ජනතාව මේ රටේ ජනතාවට බත සපයන්න, එළවලු ටික සපයන්න මහ ලොකු සටනක් කරා. ගොවි ජනතාව ගැන වචනයක් සඳහන් කරන්න ඕනි ගොවි බිමක් නියෝජනය කරන මන්ත්‍රී කෙනෙක් විදිහට. අපි දකිනවා සමහර වෙලාවට මිනිස් මල්ලක් පෙන්නලා කියනවා මේකේ මිල. ඒ මිනිස් පළදාව ගන්න, අස්වැන්න ගන්න ගොවියා විඳින දුක වේදනාව ගැන කොළමින්න සමහරකට අවබෝධයක් නැහැ. ගොවියා උදේ වෙලට යන්නේ, කුඹුරට යන්නේ, හේනට යන්නේ, සාමාන්‍යයෙන් උදේ 6:00 වෙද්දි යනවා කහට කෝප්පේ බීලා. ආපහු ගෙදරට එන්නේ හැන්දෑවේ 5:00 ඇඟ ටිකක් හොදගෙන කහට උගුරක් බීලා ආපහු යනවා කුඹුරට, වෙලට, හේනට පැල් රකින්න. බටායක හම්බු වෙන්නේ නැහැ, ප්‍රවාහන දීමනාව හම්බු වෙන්නේ නැහැ, අතිකාල දීමනා නැහැ. ගොවියේ තරම් කැපවීමක් කරනවා. ඒ ගොවි ජනතාවට ගොවි බිමක් නියෝජනය කරන මන්ත්‍රීවරයෙක් විදියට මේ සභාවේ ඉඳලා අපේ උත්තමාචාරය, අපේ ගෞරවය පුද කරනවා වුන් කරන කැපකිරීම වෙනුවෙන්. ඒ නිසා මම මේක කියන්න බය නැහැ. එළවලු මිල වැඩි වෙද්දී නම් මම ටිකක් සතුටු වෙනවා මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි. ඒ ගොවියා විඳින දුක වේදනාව අපි තේරුම් ගන්න ඕනේ. ඒ වගේම අපි රජයේ සේවකයන්ට මතක් කරන්න ඕනේ ගොවි ජනතාව තරම් මාන්සි වෙන පිරිසක් මේ රටේ නැහැ. ඒ ගොවි ජනතාවට මොන ප්‍රශ්න තිබුණත්, මොන බාධාව තිබුණත්, මොන ගැටලුව තිබුණත් ඔවුන් ඔවුන්ගේ යුතුයකම වගකීම ඒ ආකාරයෙන්ම මේ රටේ පැවැත්ම වෙනුවෙන්, අනාගතය වෙනුවෙන් ඉෂ්ට සිද්ධ කරනවා. ඒ සම්බන්ධයෙන්ත් අපි කතා කරන්න ඕනේ මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි. ඒ වගේම අද දවසේ මේ අධිකරණ පද්ධතිය ගැන විවාදයට ගෙනන අවස්ථාවේ පහුගිය කාලෙම සාමාන්‍ය මතයක් ගියා රංජන් රාමනායක හිටපු පාර්ලිමේන්තු මන්ත්‍රීතුමා රාජ්‍ය ඇමතිතුමාව නිදහස් කරන්න ඕනි කියලා. අපි එකක් කියන්න ඕනේ, අපි කවුරුත් හිර කරනලා තියනවා දකින්න කැමති පිරිසක් නෙවෙයි. පහුගිය යහපාලන ආණ්ඩු කාලේ අපිත් ඒ පරිගැනීමට ලක්වෙච්ච පිරිසක්. ඒ පීඩනය අපි දැක්කා. එනිසා අපි කවුරුත් හිර කරලා තියෙනවා, කූඩු කරලා තියෙනවා, දුක් විඳිනවා දකින්න කැමති නැහැ. ඒ වුණාට ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, අපි මතක් කරන්න ඕනේ රංජන් රාමනායක මැතිතුමා කරපු ක්‍රියාවලියේ තියෙන බරපතලකම, ඔව් කරපු වැඩේ බරපතලකම මේ රටේ ජනතාවට තේරෙන්න ඕනේ. දැන් මතයක් යවලා තියෙනවා ඇත්ත කිව්ව කියලා. ඇත්ත කිව්ව කියලා පෙන්නන්නේ උන් ඔක්කොම යාළුවෝ මල්ලි කියන එක. ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, අපි මෙතන මොන වාද තිබුණත්, ભેද තිබුණත් අපි එළියට ගියාම සහෝදරත්වෙන් කවුරු හරි හම් වුණාම කතා කරනවා. ඒක හොඳ දේශපාලන සංස්කෘතියක්. අපි මෙතන ගහගත්ත කියලා, බැනගත්ත කියලා අපි හැම තැනටම මේ වාදේ විවාදේ ගෙනියන්න සූදානම් නැහැ. ඒක මේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදයට හිතකරත් නැහැ. ඒක නිසා අපි අතර මොන දේශපාලන බෙදීම තිබුණත් අපි අතර සහෝදරත්වයක් මිත්‍රත්වයක් තියෙනවා ඒක අපි කියන්න ඕනේ ඒක රහසක් නෙවෙයි ඒක මේ රටේ ජනතාව දැනගන්න ඕනේ ඒ වගේම අපි පැරණි ගතානුගතික දේශපාලන ක්‍රම වලින් මිදෙන්න ඕනේ ගහගත්තු බැනගත්තු වෙඩි තියාගත්තු බෝම්බ ගහගත්තු දේශපාලන සංස්කෘතිය අපි නවත්තන්න ඕනේ ඒක අපි මතක් කරන්න ඕනේ මගේ ඉල්ලීම අඩුම තරමේ බැරි වෙලාවත් රංජන් රාමනායක හිටපු ඇමතිතුමාට මන්ත්‍රීතුමාට සමාව දෙනවා නම් ඔහුගේ පටිගත සියල්ලම සමාජගත කරන්න ඕනි. ඔව් මේ රටේ අධිකරණයට කරපු බලපෑම, ඔව් මේ රටේ පොලිසියට කරපු බලපෑම, ඔව් මේ රටේ නඩු වලට කරපු බලපෑම මේ රටේ ජනතාවට දැනගන්න අයිතියක් තියෙනවා කියන එක අපි මතක් කරන්න ඕනි. එතකොට කාට කාටත් තේරෙයි ඒ කරපු විනාශයේ දිගපළල අපිට දැනගන්න පුළුවන් වෙයි කියලා මම විශ්වාස කරනවා. අවසාන වශයෙන් ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි මම අලි සබ්‍රි මැතිතුමාට සුබ පතනවා ඒ වගේම ස්තුතිවන්ත වෙනවා ප්‍රගතිශීලී විදියට මේ නඩු විභාග සංග්‍රහය සංශෝධනය කරන්න ඉදිරිපත් වීම සම්බන්ධයෙන් එතුමාට ලොකු කාර්යභාරයක් පැවිරලා තියෙනවා අතිගරු ජනාධිපතිතුමා ඒ වගේම මම මතක් කරන්න ඕනේ 9 වෙනි පාර්ලිමේන්තුවේ පළවෙනි පෞද්ගලික මන්ත්‍රී යෝජනාව ඉදිරිපත් කිරීමේ වාසනාව මට ලැබුණා ඒ අනුව මම ඉදිරිපත් කිරීමක් කරලා ඒක අනුමත කරගෙන තියෙනවා මේ වෙද්දි කසාද නීතිය අවම වයස අවුරුදු 18 කරන්න කියන ඉල්ලීම අපි දිගින් දිගටම කරලා තියෙනවා ඒ අනුව ඒක අපි කළ යුතුයි කියලා අපි විශ්වාස කරනවා සාමාන්‍යයෙන් ඉන්දුනීසියාව පකිස්තානය බංගලාදේශය මැලේසියාව ඇෆ්ගනිස්තානය වගේ රටවලුත් මේ කසාද නීතිය අවම වයස අවුරුදු 18 කරලා තියෙනවා ඒක අපි හිතනවා හොඳ ප්‍රගතිශීලී වැදගත් කාරණාවක් කියලා අපිට ඒ සඳහා අලි සබ්‍රි ඇමතිතුමාට දෙන්න පුළුවන් උපරිම සහයෝගය ඒ සාර්ථක කරගන්න අපි එතුමාට ලබලා දෙනවා කියන එකත් අපි මතක් කරනවා ඒ වගේම අපි විශේෂයෙන් අපි ඉල්ලනවා අපි මේ ගත කරන්නේ බොහොම කටුක දුෂ්කර කාලයක් පාර්ලිමේන්තුව කියන්නේ රට එකතු කරන්න ඕනේ තැනක් අපි සියලු දෙනාම මේ රටේ වර්තමාන තත්ත්වය අවබෝධ කරගමු තේරුම් ගමු ප්‍රශ්න හඳුනගමු අපි එකතු වෙලා වැදගත් පරිණත දේශපාලන ක්‍රියාවලියක නිරත වෙමුයි කියන ඉල්ලීම කරමින් මගේ වචන ස්වල්පය අවසන් කරනවා බොහොම ස්තුතියි
බොහොම ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමනි මීළඟට ගරු මයන්ත දිසානායක මැතිතුමා ඔබතුමාට මිනිත්තු 6ක කාලයක්
මිනිත්තු
6යි
අශෝක
ගරු මූලාසන මන්ත්‍රීතුමනි සභාපතිතුමනි ඉංග්‍රීසියෙන් කීමක් තියෙනවා ජස්ටිස් ඩිලේඩ් ඉස් ජස්ටිස් ඩිනයිඩ් ඒක ප්‍රකාශ කරේ විලියම් ග්ලැඩ්ස්ටන් මැතිතුමා 1868 දී ඒකේ සිංහල පරිවර්තනය තමයි යුක්තිය ප්‍රමාද වීම යුක්තිය ප්‍රතික්ෂේප කිරීමක් බවට සිංහලෙන් පරිවර්තනය කරලා තියෙනවා අද අපි සාකච්ඡා කරන අලි සබ්‍රි මැතිතුමා ඉදිරිපත් කරපු සංශෝධනය විශේෂයෙන්ම මේ රටට ඉතා වැදගත් සංශෝධනයක් කියන අපි පිළිගන්නවා. ගරු මුල්ලාසන සභාපතිතුමනි අපි සියලු දෙනා දන්න කරුණක් තමයි රජයක අංශ තුනක් තියෙනවා කොටස් තුනක් තියෙනවා. ඒ තමයි විධායක ව්‍යවස්ථායක සහ අධිකරණය. මේ රටේ අවුරුදු 200කට වැඩි පැරණි නීති රීති තියෙන්නේ. මං හිතන්නේ එක් රටක් එක නීතියක් කියන ජනාධිපතිතුමාගේ සංකල්පය ඇත්තෙම ක්‍රියාත්මක කරන්න අද බලතල ලැබිලා තියෙන්නේ අලි සබ්‍රි මැතිතුමාට. ගරු මූලාසන මන්ත්‍රීතුමනි මගේ විශ්වාසය නම් මගේ මතය නම් මේ රටේ තියෙන නීති රීති සම්පූර්ණයෙන්ම අලුත් කරන්න ඕනේ. අපේ මේ රට ගැළපෙන කාලෝචිත නීති පද්ධතියක් අපි හඳුන්වා දෙන්න ඕනේ කියන මතය තමයි මම ඉන්නේ. අපි හැමතිස්සෙම ව්‍යවස්ථාව වෙනස් කරනවා, සංශෝධන අරන් එනවා, අලුත් නීති ගේන්න උත්සාහ කරාට පරණ නීති සංශෝධනය කරනවා. එහෙම කරන්න නැතුණු මේ රටේ නව නීති පද්ධතියක් හඳුන්වා දෙන්න ඕනේ කියන මතේ මම ඉන්නවා. ගරු මූලාසන මන්ත්‍රීතුමනි මේ රටේ මතයක් තියෙනවා දුප්පත් මිනිහෙක් නැත්තම් සාමාන්‍ය මිනිහෙක් කොස් ගෙඩියක් නැත්තම් අඹ ගෙඩියක් නැත්තම් පොල් ගෙඩියක් ඇඳගත්තොත් නැත්තම් කඩාගත්තොත් ඒකට නීතියේ උපරිම මට්ටමේ දඩුවම් ලැබෙනවා. ඒගොල්ලන්ට සමහරවිට ඇපත් නැති වෙනවා. නමුත් බලවත් පුද්ගලික එක කරනවා නම් නැත්නම් සල්ලි දෙන පොසත් කෙනෙක් කරනවා නම් නැත්නම් දේශපාලනඥයෙක් එහෙම කරනවා නම් නීතියේ දඩුවම් වලට අහසු වෙන්නේ නැතුව බේරෙන්න පුළුවන් කියන මතය ලංකාවේ තියෙනවා. ඒ නිසා තමයි කරු මුනුදාසන මන්ත්‍රීතුමනි ඒකාධිපති වාදයකට යන එක හොඳයි. එහෙම නැත්නම් මිලිටරිකරණයකට ගියොත් මිලිටරි පාලනයක් ඇති කරොත් මේ රටේ හොඳයි කියන මතය ඇති වෙලා තියෙන ගරු මුලාස මන්ත්‍රීතුමනි මං හිතන්නේ ඒ නිසා. මොනවා වුණත් යුක්තිය සහ සාධාරණත්වය උසාවි වලින් අනිවාර්යයෙන් මේ රටේ ජනතාවට ලැබිය යුතුයි. එතනින් තමයි අපි ආරම්භ කරන්න ඕනේ. මොන දේ වුණත් යුක්තිය සහ සාධාරණත්වය උසාවි වලින් මේ රටේ නීති රාමුව හරහා මේ රටේ ජනතාවට ලැබිය යුතු කියන මතය තමයි ඒ ප්‍රතිපත්ති තමයි අපි ඉන්නේ. ජනාධිපතිතුමාගේ රටක් එක නීතියක් ප්‍රතිපත්තිය ඇත්තම ක්‍රියාත්මක කරන්න පුළුවන් අලි සබි මැතිතුමාට. මම එතුමාට මේ අවස්ථාවේදී මතක් කරලා දෙනවා 1980 සිරිමාව බණ්ඩාරනායක මැතිණියගේ ප්‍රජාතීය අහෝසිකරණ අවස්ථාවේදී මගේ පියා ගාමිසානායක මැතිතුමා එකට විරුද්ධව නැගී සිටලා සටන් කරා. කැබිනට් මණ්ඩලයේ ගැන සටන් කරා. එතුමාගේ ඇමති ධූරය පවා අහෝසි වෙන්න ඔන්න මෙන්න තිබ අවස්ථාවක් එදා වුණා. සිරිමාව බණ්ඩාරනායක මැතිණියට ගේ ප්‍රජාතීය අහෝසි කරන්න ගිය අවස්ථාවේදී එතුමා ඇත්තෙම සිරිමාව බණ්ඩාරනායක මැතිණියගේ ප්‍රජාතීය ආරක්ෂා කරන්න විශාල සටනක් කැබිනට් මණ්ඩලයේ සහ පාර්ලිමේන්තු තුල කරා. ඒක මම හිතන්නේ අලි සබ්රි මැතිතුමාට මතක් කළ දිය යුතුයි. මොකද එතුමා ජාතික ලයිස්ට්ුවෙන් ඇවිල්ලා අධිකරණ ඇමතිවරයා වශයෙන් කටුකන අවස්ථාවේදී මම හිතන්නේ හොඳ අවස්ථාවක් එතුමාට දේශපාලනය බලන් නැතුව රටේ ගැටළු වලට විසඳුම් හොයන්න නීති රාමුවතු හදන්න එතුමාට හොඳ අවස්ථාවක් මම එතුමාට සුපතනවා. හැබැයි මම ඒ වගේම කියන්න ඕනේ මේ අවුරුදු දෙක තුල ත්‍රස්ත විරෝධී පනත සහ ත්‍රස්ත වැළැක්වීමේ පනත PTA versus counter-terrorism bill ඒ පනත දෙක විශේෂයෙන්ම සංශෝධනය කරන්න ඕනේ අනිවාර්යයෙන්ම. අපි ගිය පාර්ලිමේන්තුවේ මම දරූ සභාපති ධූරය හරහා ආංශිකාරක සභාවේ සභාපති ධූරය හරහා අපි මේ ගැන විශාල විදිහට අලුත් යෝජනා ඉදිරිපත් කරලා තියෙනවා. මම ලෑස්ති ආණ්ඩු පක්ෂයේ ඒ අලි සභ මැතිතුමාට ඒ වගේම ජීල් ප්‍රිවිස් මැතිතුමාට ඒ වාර්තා ටික ලබා දෙන්න මේ නීති අනිවාර්යයෙන් වෙනස් කරන්න ඕනේ. මොකද දැන් තියෙන නීති යටතේ බැලුවාම Facebook එකේ යම් කිසි දෙයක් ෂෙයා කරොත් අනිවාර්යයෙන්ම ඒ සහෝදරයෙක් මොකරි යක් ෂෙයා කරොත් CID එකට කැඳවනවා. අතනංගුඩු ගන්න උත්සාහ කරනවා. ඒ වගේම තමයි ආනන්ද පාලිත මැතිතුමා යම් කිසි දෙයක් ප්‍රකාශ කරාම CID එකට අරන් ගිහිල්ලා හැබැයි උසාවියෙන් එතුමාට ඇප ලබා දුන්නා. අපේ නීතිඥයන්ට පුළුවන් වුණා ඇප ලබා දෙන්න. හැබැයි මේ தත්ත්වය අනිවාර්යයෙන්ම වෙනස් කරන්න ඕනේ. මේ රට විශේෂයෙන්ම ජාත්‍යන්තර නීතිත් එක්ක සංසන්දනය කරනකොට Prevention of Terrorism Act PTA එක ඉතා බරපතලයි කියන ස්ථානයේ මම හිතන්නේ ආණ්ඩු පක්ෂය සහ විපක්ෂය අපිට එකග වෙන්න පුළුවන් කියන එක මම අලි සබ් මැතිතුමා එහෙම කල්පනා කරයි කියන එක මම විශ්වාස කරනවා. ඒ වගේම තමයි ගරු මූලාසන සභාපතිතුමනි මහපොළ අරමුදල පිළිබඳවත් මේ දවස්වල සාකච්ඡා වෙනවා. මහපොළ අරමුදලේ ඒ ඇත්තෙම ඉන්නේ ශ්‍රේෂ්ඨාධික චීෆ් ජස්ටිස් මහත්මයාගේ සභාපති යටින් කටයුතු කරන්නේ.
හැබැයි මම
අවසන් කරන්න. ඒ හැබැයි දැන් මේ නීතිය වෙනස් කරනවා කියන රාවයක් මේ රටේ යනවා. මේක වෙනස් නොකරන්න කියලා මම ඉල්ලීමක් කරනවා. ඒ වගේම තමයි අවසන් වශයෙන් මේ රටේ ලෝ රිවියු සිස්ටම් එකක් අවශ්‍යයි. විශේෂයෙන්ම contempt of court පිළිබඳව මේ උත්තර පාර්ලිමේන්තුවේ සාකච්ඡා කරා. අදත් අදහස් දැක්ව රංජන් රාමනායක මැතිතුමා පිළිබඳව 20 වෙනි ඇත්තෙම සංශෝධනයෙන් පස්සේ ජනාධිපතිතුමා ඇත්තෙම ඉන්නේ නීති රාමුවෙන් ඉහළට. නීති ආධිපත්‍යය අට වෙන්නේ නැතුව තමයි ජනාධිපතිතුමා ඉන්නේ. ඒ தත්ත්වය අනිවාර්යයෙන්ම වෙනස් කරන්න ඕනේ කියන මතයත් මම ඉන්නවා. රංජන් රාමනායක මැතිතුමාට ඒ සමාව ලබා දීම පිළිබඳව අලි සබ්බි මැතිතුමා කටයුතු කරයි. මොකද එතුමාගේ ඒ නම කීර්ති නාමය විශේෂයෙන්ම අලි සබ්බි මැතිතුමාගේ කීර්ති නාමය පවතින දෙයක් බවට පත් වෙනවා අනිවාර්යයෙන්ම රංජන් රාමනායක
මැතිතුමාගේ
සමාව ලබා දුන්නොත්. එහෙම ප්‍රකාශ කරමින් කාලය නික්ම ගිය නිසා අපිට ඉතා කෙටි කාලයක් හම් වෙන්නේ මේ අවස්ථාව ලබා දීම පිළිබඳව බඩු සුතිනවා.
බොහොම ස්තුතියි ගරුවන්තුමා. ඊළඟට ගරු SMM මුසාරස් මැතිතුමා
තලමිනාට
මිනිත්තු 12ක කාලයක් තියෙනවා.
උරුපිනර වර්ගලේ இன்றைய இந்த விவாதத்தில் எனக்கும் பேச கிடைத்தமைக்காக முதலில் நன்றி. 1979 ஆண்டு 48 இலக்க பயங்கரவாத தடை சட்டம் இந்த நாட்டில் கொண்டு வரப்பட்டதிலிருந்து இந்த நாட்டிலே புறையோடி போயிருந்த பயங்கரவாதத்தை தடுப்பதற்கும் பயங்கரவாதிகளை ஒழிப்பதற்கும் இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டதா, அல்லது இந்த சட்டத்தின் மூலமாக நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டும் அல்லது எதிரிகள் குறிவைக்கப்பட்டும் தடுத்து வைக்கப்பட்டும், அல்லது எழுத்தாளர்கள், சுயசிந்தனையாளர்கள், அதேபோன்று ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களை பழிவாங்கும் நோக்கத்தோடு பயன்படுத்தப்பட்ட ஒரு சட்டமாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் இருந்ததா என்று கேள்வி கேட்டால், நிச்சயமாக இந்த இலங்கை தேசத்திலே பயங்கரவாத தடை சட்டம் மிகப்பெரிய ஒரு அநீதியை இந்த சமூகத்தின் பல மட்டங்களிலும் இழைத்திருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. 100 குற்றவாளிகள் தண்டிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்று சொல்வார்கள். நிரபராதிகள் தண்டிக்கப்பட்ட வரலாறுகளை நாம் எடுத்து பார்த்தால் அது நிச்சயமாக PTA என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் என்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தினூடாகவே அதிகமாக அரங்கேறி இருக்கிறது என்பதை நாம் இங்கு மறுக்க முடியாது. எமது அரசியல் அமைப்பு தான் இந்த நாட்டினுடைய தாய் சட்டம். இந்த தாய் சட்டமான அரசியல் அமைப்பை மீறி ஒரு சட்டம் இருக்க முடியுமா, அல்லது தாய் சட்டத்தை மீறிய ஒரு நடைமுறை இந்த நாட்டில் இருக்க முடியுமா என்றால், நிச்சயமாக இந்த PTA என்பது ஒரு தாய் சட்டத்தை மீறிய அல்லது தாய் சட்டத்திற்கு மேலான ஒரு அந்தஸ்துள்ள ஒரு சட்டமாக இருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். ஒருவர் தான் பின்பற்றுவதற்கான மனச்சாட்சியை பின்பற்றுவதற்கான, பேசுவதற்கான, அதே போன்று ஒன்று கூடுவதற்கான கருத்து சுதந்திரம் உள்ளிட்ட அத்தனை சுதந்திரங்களை ஒருவர் கொண்டிருந்தாலும், அவரும் கூட இந்த PTA-யின் ஊடாக கைது செய்யப்படுவதற்கான சாத்தியங்களை இந்த சட்டம் அன்றிலிருந்து இன்று வரை உருவாக்கி வருகிறது, வந்திருக்கிறது. எனவே இந்த சட்டம் மாற்றப்பட வேண்டும் அல்லது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதான வாதங்கள் அவ்வப்போது வந்தாலும், இந்த 43 வருடங்களாக 1979 உருவாக்கப்பட்ட சட்டம் இந்த 43 வருடங்களாக ஒரு சிறு திருத்தத்தை ஏனும் கண்டிருக்கவில்லை என்கின்ற யதார்த்தத்திற்கு மத்தியில், இந்த அரசாங்கத்தினுடைய நீதி அமைச்சரான அலி சப்ரி அவர்கள் இதிலே ஒரு திருத்தத்தை கொண்டு வருவதற்கு முன்வந்து அதற்கான சட்டமூலத்தை சமர்ப்பித்திருக்கிறார் என்றால், அதற்காக முதலிலே இந்த அரசாங்கத்திற்கும் நீதி அமைச்சருக்கும் என்னுடைய நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே கடந்த ஆட்சி காலத்தின் போது கூட கவுண்டர் டெரரிசம் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற பயங்கரவாத தடை சட்டம் அல்லது உத்தேச பயங்கரவாத தடை சட்டம் என்பதாக எல்லாம் பெயர் சொல்லப்பட்டது. இவ்வாறான ஒரு சட்டத்தை திருத்துவதற்கான முன்மொழிவுகள் சர்வதேச தரத்தோடும் சர்வதேச நியமங்களோடும் அதனுடைய பின்பற்றுதலோடும் கொண்டு வரப்பட போகிறது என்பதான விடயங்கள் சொல்லப்பட்டன, வரைவுகள் வரையப்பட்டன. ஆனால் அது நடைமுறைக்கு வரவும் இல்லை, திருத்தத்தில் ஒரு சிறு திருத்தமேனும் இங்கே கொண்டு வரப்படவில்லை. கடந்த ஆட்சி காலத்தின் போது புதியதொரு அரசியல் யாப்பினூட சிறுபான்மை சமூகத்திற்கான ஒரு தீர்வு எட்டப்படுவதற்கான முயற்சிகள் நடக்கப்படுவதாக சொல்லப்பட்டது. அதற்கான முயற்சிகள் நடந்தன, வரைவுகள் வரையப்பட்டன, அது சட்ட மூலமாக கொண்டு வரப்படவில்லை. எனவே இப்படியான ஒரு சூழ்நிலையிலே இவ்வளவு நெருக்கடியான சூழல்களுக்கு மத்தியிலும், கடந்த காலங்களிலெல்லாம் பயங்கரவாதம் என்பது ஒரு புள்ளியை நோக்கியிருந்த நிலையிலே, இப்போது பயங்கரவாதம் என்பது இரு புள்ளிகளை நோக்கி விஸ்தரிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழலில், இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை ஒரு திருத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த சட்டமூலத்தை சமர்ப்பித்தமைக்காக நான் எமது நீதி அமைச்சரை நான் பாராட்டுகின்றேன். இன்று நீதித்துறையிலே வழக்குகள், விசாரணைகள், தீர்ப்புகளில் ஏற்படுகின்ற தாமதங்கள் குறைக்கப்பட வேண்டும், நீதித்துறை டிஜிட்டல் மயப்படுத்தப்பட வேண்டும், அதே போன்று வேகமாக வழக்குகள் முடிக்கப்பட வேண்டும் என்பதிலே எமது நீதி அமைச்சர் காட்டுகின்ற அக்கறையையும் ஈடுபாட்டையும் நான் பாராட்டுவதோடு, இங்கே கொண்டு வந்திருக்கின்ற திருத்தங்களையும் நான் வரவேற்கின்றேன். குறிப்பாக 18 வரையும் தடுத்து வைக்கலாம் என்கின்ற நிலை 12 குறைக்கப்பட்டமையை பாராட்டுகின்றேன். அதே போன்றும் வழக்கு விசாரணை முடியும் வரை சந்தேக நபரை தடுப்பு காவலில் வைத்திருப்பதற்கான உத்தரவை மேல் நீதிமன்றத்தினூடாக அதிகாரிகளுக்கு வழங்குதல் என்கின்ற ஒரு விடயம் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற பல விடயங்கள் உண்மையில் ஒரு வரவேற்கத்தக்க விடயங்களாக இருக்கின்றன. வழக்குகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்பதில் ஒரு அக்கறை காண்பிக்கப்பட வேண்டும். அதே போன்று சுதந்திரத்திற்கு இடையூறு விளைவிக்கும் பிரிவுகளை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற விடயங்கள் முன்மொழியப்பட்டன. அதே போன்று நீதவான்கள் மற்றும் நீதித்துறை மருத்துவ அதிகாரிகளை அணுவதற்கான வசதிகளை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டன. தடுப்பு காவலில் உள்ள காலத்தில் துஷ்பிரயோகம் மற்றும் சித்திரவதைகளை தடுப்பதற்கான வழிவகைகள் செய்யப்பட வேண்டும் என்கின்ற மனித உரிமை சார் பார்வையோடு சில அணுகுதல்கள் இங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதே போன்று குடும்பத்தாருடன் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு, சட்டத்தரணியை தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளிட்ட முக்கியமான விடயங்கள் இங்கே கொண்டு வரப்பட்டமை நிச்சயமாக பாராட்டுக்குரிய ஒரு விடயம் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதுபோல நீண்ட கால கைதுகளுக்கு பிணை வழங்குதல் மற்றும் வழக்குகளை நாளாந்தம் விசாரணை செய்தல் என்கின்ற விடயங்கள் எல்லாம் இந்த PTA-யில் ஏற்பட்டிருக்கின்ற மிக குறிப்பிடத்தக்க அளவு மாற்றம், முன்னேற்றம் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. கடந்த காலத்திலும் நாம் விமர்சித்திருக்கிறோம், ஒவ்வொரு காலத்திலும் சட்ட மூலம் மாறுகின்ற போது ஒவ்வொருவராக விமர்சிக்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றேன். குறிப்பாக புதியதொரு அதிகார பகிர்வுக்காக 2000 ஆம் ஆண்டுகளிலே சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் யூனியன் ஆஃப் ரீஜன் பிராந்தியங்களின் ஒன்றிணைவு என்கின்ற விடயத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு புதிய வரைவை முன்வைத்த போது அன்றும் எதிர்த்த நாம் இன்று 13ஆம் திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கான கையொப்பங்களை பெறுகின்ற நிலைமைக்கு நாம் தள்ளியிருக்கின்றோம். எனவே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய திருத்தம் என்பதில் உள்ள முன்னேற்றங்கள் குறித்து மேலும் இதில் எத்தகைய மாற்றங்களை செய்யலாம் என்கின்ற உயர்தரமான ஆலோசனைகள் குறித்து இந்த சபை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறது அல்லாமல் எதை கொண்டு வந்தாலும் எதிர்த்தே ஆவோம் என்கின்ற நிலைப்பாடுகளை இந்த சபையிலிருந்து நாம் மாற்றுவதனூடாக மட்டும்தான் இந்த நாட்டிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று நான் நம்புகின்றேன். நான் நினைக்கின்றேன் கடந்த ஆண்டு இந்த புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை திருத்துவதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டது ஜனாதிபதியினால் 2 வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக. அந்த குழுவிலே பிரதானமாக 3 சிபாரிசுகள் செய்யப்பட்டன. எமது நீதி அமைச்சருக்கு அந்த 3 சிபாரிசுகளையும் நான் ஞாபகப்படுத்துகின்றேன். 9வது பிரிவின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விடயம், 3 மாதங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட காலம் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் அங்கே வலியுறுத்தப்பட்டன. அதே போன்று 11வது பிரிவின் அடிப்படையிலே பிடிஐயின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒருவர் சிறைச்சாலையில் தடுத்து வைப்பது பதிலாக அவருடைய இல்லத்திலேயே அவர் தடுத்து வைக்கப்பட்டு ஒரு சிறப்பான பாதுகாப்போடு விசேட பாதுகாப்போடு அவருடைய வீட்டிலேயே அவர் தடுத்து வைப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்கின்ற பரிந்துரை ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட அந்த குழுவினால் வழங்கப்பட்டிருந்தது. அதனையும் இங்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அதே போன்று 13வது பிரிவின் அடிப்படையில் ஜனாதிபதிக்கு இந்த விடயங்கள் தொடர்பாக ஆலோசனை வழங்குவதற்காக 3 மதத்தை 3 இனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு நீதியான குழு ஒன்று ஒரு ஆலோசனை குழுவாக நியமிக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயம் வலியுறுத்தப்பட்டது. எனவே அந்த விடயமும் கவனத்தில் கொள்ளப்படுவது மிக அவசியம் என்பதையும் இந்த இடத்தில் சொல்லிக் கொண்டு இவற்றுக்கெல்லாம் பிரதானமாக ஒரு விடயம் இங்கே கவனிக்கப்பட வேண்டும். இந்த பயங்கரவாதம் என்பது என்ன? பயங்கரவாத குற்றங்கள், பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக சொல்லப்படுகின்ற குற்றங்கள் என்பவை எவை என்பது தொடர்பான ஒரு விரிவான வரைவிலக்கணம் இந்த சட்டத்தில் உட்புகுத்தப்பட வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு விடயம். எல்லோரையும் கைது செய்வதற்கான ஒரு சாத்தியத்தை இந்த பிடிஐ உருவாக்கி விடுகிறது. ஒருவர் பேசினால் குற்றம், எழுதினால் குற்றம், கவிதை எழுதினால் கூட குற்றம் என்கின்ற ஒரு நிலையை இந்த பயங்கரவாத தடை சட்டம் உருவாக்குகிறது என்றால் பயங்கரவாத குற்றம் என்று எதனை நாம் வரையறுக்கிறோம் என்கின்ற ஒரு தெளிவான விடயம் இந்த சட்டத்தில் உட்புகுத்தப்பட வேண்டும் என்பதை இங்கே நான் வினயமாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று இந்த நாட்டிலே கடந்த காலத்தில் நாங்கள் பார்த்தோம், நிதியமைச்சர் அதே போன்று எங்களுடைய வெளிவிவகார அமைச்சர் ஆகியோர் வடமாகாணத்திற்கு விஜயம் செய்திருந்தார்கள். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய திருத்தம் தொடர்பாகவும் இந்த ரீகன்சிலியேஷன் ஒரு இன நல்லிணக்கத்தை உருவாக்குவது தொடர்பாகவும் அரசாங்கத்தினுடைய நல்ல சமிக்ஜைகளை வெளிப்படுத்தி இருந்தார்கள். இந்த ரீகன்சிலியேஷன் உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அடுத்த தலைமுறையிடம் எந்த விதமான ஒரு விஷ எண்ணமும் புகாத வரையிலே அவர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அண்மையிலே நடைபெற்ற ஒரு சம்பவம், இந்தியாவிலும் இலங்கையிலும் ஒரு சேர சில விடயங்கள் நடந்து வருவது பார்க்கிற போது அடுத்த தலைமுறையும் ஒரு இனவாத தீயோடும் இனவாத எண்ணங்களோடும் வளர்ந்து வருகிறதா என்பதான மிக கவலையான ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம், அவருடைய எண்ணத்தை, அவருடைய மனச்சாட்சியை பின்பற்றுகின்ற சுதந்திரம், அவருடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகின்ற அதே போன்று ஒன்று கூடுகிற சுதந்திரத்தை எல்லாம் எமது அடிப்படை உரிமைகள் அத்தியாயத்திலே அரசியலமைப்பினூடாக நாம் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். ஆனால் இந்த ஹபாயா சர்ச்சை என்பது ஒரு பெரிய சர்ச்சையாக மீண்டும் பூதாகரமாக எழுந்திருக்கின்றது. ஒரு பாடசாலை ஆசிரியர் அணிவதற்கான ஆடையை, அவருக்கான ஆடையை அணிந்து செல்வதற்கான உரிமையை நாம் பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இந்த உயர் சபைக்கு இருக்கின்றது. நான் நினைக்கிறேன், ஊடக புலத்திலிருந்து வந்த ஒருவன், ஊடகத்திலே பொட்டு வைத்துக் கொண்டு செய்தி வாசிப்பதற்கான தடை ஒரு காலகட்டத்தில் இருந்தது. பொட்டு என்பது தமிழ் சமூகத்தினுடைய கலாச்சாரம், அது அவர்களுடைய அடையாளம், அவர்களுடைய பண்பாடு. அந்த பொட்டு வைப்பதற்கான அனுமதியை கொடுக்க வேண்டும் என்று மாமனிதர் மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரப் அவர்கள் போராடி அன்று பெற்றுக் கொடுத்தார். இன்று ஹபாயா அணிந்து செல்ல முடியாத ஒரு நிலை, சிறுபான்மை சமூகத்திற்குள்ளேயே இந்த விடயம் தொடர்பாக 2 பட்ட நிலைப்பாடுகளை கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலை என்பது மிக கவலையாக இருக்கின்றது. குறிப்பாக மாணவர்கள் இந்த விடயத்தின் பால் தூண்டப்படுகிறார்களோ என்பதான எண்ணங்களை பார்க்கின்ற போது, நிலைமைகளை பார்க்கின்ற போது மிக மிக வேதனையாக இருக்கின்றது. இந்தியாவை நாங்கள் விட்டு விடுவோம், இந்தியாவினுடைய அரசியல் நிலைப்பாடுகள் என்பவை வேறு, அங்கிருக்கின்ற அரசியலிலே மிக முன்னுதாரணமாக திமிர்த்திக் கொண்டு தெரிவது இனவாதம் மிக மையப்புள்ளியாக அங்கே இருக்கின்ற ஒரு சூழலில் அந்த விடயத்தை விட்டு விடுவோம். இலங்கை போன்ற எமது நாட்டிலே அனைத்து வளங்களும் நிறைந்திருக்கின்ற ஒரு நாட்டிலே நாம் பல அனுபவங்களை கண்டிருக்கிறோம். யுத்தத்தின் பற்றினால் நாம் இந்த நாடு சிந்திக்க தலைப்பட்டிருக்க வேண்டும். அதே போன்றும் இந்த சுனாமியின் போது நாம் இந்த நாடாக சிந்திக்க தலைப்பட்டிருக்க வேண்டும். இப்பொழுது கொரோனா தாக்கத்தின் போதும் நாடாக நாம் சிந்திக்க தலைப்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாட்டிலே நாங்கள் எல்லாவற்றையும் எதிர்த்துக் கொண்டு இந்த நாட்டிலே இருந்து கொண்டு எல்லா விதமான இனவாத உணர்வுகளையும் பயன்படுத்தி தேர்தல்களை மட்டும் மையப்படுத்தி ஒரு கீழ்த்தரமான அரசியலை செய்வதை விடுத்தும் தேசமாக தேசாபிமானத்தோடு சகல இனங்களும் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான சூழ்நிலைகள் பற்றி சிந்திக்க தலைப்பட வேண்டும். ஜனவரி 18ஆம் தேதியோடும் இந்த நாடு வங்குரோத்து அடைந்துவிடும், பட்டணி சாவடையும் என்பதாக எல்லாம் எதிர்ப்பு கூறப்பட்டது. இது ஒன்றுமே நடைபெறவில்லை. $500 மில்லியன் ஜனவரி 18ஆம் தேதி இந்த அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் உள்ள கடன்களை செலுத்துவதற்கான வேலை திட்டங்கள் நடக்கின்றது. இருட்டை திட்டி திட்டிக் கொண்டிருப்பதனால் ஒன்றும் ஆகப் போவதில்லை. ஒரு மெழுகுவர்த்தியை ஏனும் ஏற்றுவதற்கான ஒரு சூழ்நிலைகளை நாம் எல்லோருமாக சேர்ந்து உருவாக்கி இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு இனமாக மதமாக குலமாக பேதங்களோடு நாம் பிரிந்திருக்காமல் தேசமாக நாம் ஒன்றுபடுவதற்கான சாத்தியங்களை உருவாக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
பாவமின் சுதேகர் மந்திரித்துமணி மீலங்கட கரு இம்ரான் மஹரூப் மெத்மா உபதுமாட்ட மினித்து ஹாயக காலையத்தி.
நன்றி. சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, இன்று இந்த விவாதத்திலே எனக்கும் கதைப்பதற்கு நேரம் ஒதுக்கிமையற்று நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இன்று இந்த நாட்டிலே காணப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயமாக, குறிப்பாக இன்று மக்கள் மத்தியில் பரவலாக கேட்கப்படுகின்ற அல்லது அந்த மக்கள் மத்தியிலே காணப்படுகின்ற ஒரு சந்தேகம் என்னவென்றால், இன்று இந்த நாட்டிலே யார் அரசாங்கத்தை நடாத்துவது என்ற ஒரு கேள்வி காணப்படுகின்றது. இந்த நாட்டை யார் வழிநடாத்துவது என்ற ஒரு கேள்வி காணப்படுகின்றது. இந்த நாட்டிலே யார் சட்டங்களை இயற்றுகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி இன்று மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. இன்று இந்த நாட்டிலே நடக்கின்ற சில செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, யார் இந்த நிலைப்பாட்டிலே முடிவுகளை எடுத்து இந்த விடயத்தை இந்த நாட்டிலே முன்னெடுக்கின்றார்கள் என்ற கேள்விதான் இன்று எல்லோர் மத்தியிலும் காணப்படுகின்றது. ஏனென்றால் இன்று இந்த அரசாங்கத்திலே காணப்படுகின்ற சில அமைச்சர்களுடைய கருத்துக்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அந்த அமைச்சர் கூட அந்த அமைச்சிலே நடைபெறுகின்ற சில விடயங்களை அறியாதவர்களாக இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. குறிப்பாக ஒரு அமைச்சர் சொல்லுகின்றார், பொருட்களுடைய விலை அதிகரிக்கப்பட மாட்டாது என்று சொன்னால் அடுத்த நாள் அந்த பொருட்களுடைய விலை அதிகரித்து செல்லுகின்றது. இன்று இந்த பொருட்களுக்கான தட்டுப்பாடு ஏற்படாது என்று ஒரு அமைச்சர் கூறினால் அடுத்த நாள் அந்த பொருட்களை கண்ணால் பார்க்க முடியாத அளவுக்கு தட்டுப்பாடு ஏற்படுகின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது. ஆகையால் இன்று இந்த நாட்டை வழிநடாத்துகின்ற அல்லது இந்த அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்குகின்ற இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்குகின்றவர்கள் யார் என்ற சந்தேகம் இன்று எங்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, இன்று இந்த அரசாங்கத்தினால் அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்கள் பேசப்படுகின்றன. நாங்கள் பாரிய அபிவிருத்திகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் என்று சொல்லுகின்ற இந்த காலகட்டத்திலே இன்று சீமந்து கூட இன்று போலினில் அல்லது இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. குறிப்பாக 2019ஆம் ஆண்டு 20ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஒரு 100 மீட்டர் கான்கிரீட் வீதி அமைக்க காண எஸ்டிமேட் எடுக்கப்பட்டால் ஒரு 10 லட்சம் என்ற ஒரு எஸ்டிமேட் தயாரிக்கப்படுகின்றது. ஆனால் அதே 100 மீட்டர் கான்கிரீட் வீதியை இப்பொழுது அமைக்க வேண்டும் என்றால் 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் அதிகமான தொகை இன்று தேவைப்படுகின்றது. ஆகையால் இவ்வாறான ஒரு அபிவிருத்தியா இந்த அரசாங்கம் விரும்புகின்றது என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். இன்று எல்லா விடயங்களும், குறிப்பாக இன்று மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றன, வரும் காலங்களிலே நீர் தட்டுப்பாடு ஏற்படுவதாக கூறுகின்றார்கள். இன்று இலங்கையிலே அதிகூடிய பணம் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு பொருளாக இன்று நீர் காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, இன்று அத்தியாவசிய பொருட்கள் இன்று தட்டுப்பாடாக காணப்படுகின்றது. இன்று இந்த நாட்டிலே இவ்வளவு பிரச்சனை காணப்பட்டாலும் இன்னும் இனவாதங்களை தூண்டுகின்ற சில செயற்பாடுகள் எங்களுடைய நாட்டிலே காணப்படுகின்றது. குறிப்பாக இப்பொழுது புதிதாக இந்த நாட்டில் புதிதாக என்றால் இப்பொழுது சிலர் விரும்புகின்றார்கள், இந்த சிறுபான்மையர்களுக்குள் நாங்கள் சில பிரிவுகளை ஏற்படுத்த வேண்டும், அவர்களுக்குள் ஒரு அடிப்பாட வாதத்தை நாங்கள் உண்டுபடுத்த வேண்டும் என்பதற்காக இன்று தமிழ் முஸ்லிம் உறவுகளை கொச்சைப்படுத்துகின்ற அல்லது அவர்களுக்கு இடையிலான முறுகலை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகள் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய பிரதான காரணம் என்ன, இதனுடைய செயற்பாடினுடைய பிரதான திட்டம் என்ன என்பது இன்று சந்தேகமாக காணப்படுகின்றது. இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை எதிர்காலத்திலே உருவாக்கி பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் காணப்படுகின்ற என்ற அடிப்படையிலே மீண்டும் வடகிழக்கினுடைய விடயங்களிலே கூடுதலான பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களை
புகுத்துகின்ற செயற்பாடுகளா இதன் மூலம் நடைபெறுகின்றது என்ற ஒரு அச்சம் இன்று எங்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. ஆகையால் இதை உடன் நிறுத்துகின்ற சில விடயங்களை, இதன் பின்னால் இருக்கின்ற நாசகார சக்திகளை நாங்கள் இனம் கண்டுகொள்ள வேண்டும். இந்த முருகல் நிலையை ஏற்படுத்துகின்றவர்கள் யார், இதனுடைய பின்னணியிலே இருக்கின்றவர்கள் யார் என்ற விடயத்தை கவனம் செலுத்தி அவர்களுக்கான சரியான நடவடிக்கையையும் எடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வதோடும் நேரத்தையும் கருத்தில் கொண்டு உண்மையிலே மீனவர் சம்பந்தமான சில விடயங்கள் பேசப்பட்டது, குறிப்பாக அமைச்சர் இந்த இடத்திலே இல்லாமல் இருந்தாலும் இன்று புத்தளம் அதே போன்று மன்னார் மாவட்டங்களிலே இந்த சுருக்குவலைக்கான அனுமதி பத்திரங்கள் இன்று வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்று திருகோணமலை மாவட்டத்தில் மாத்திரம் இன்னும் அதற்கான அனுமதி பத்திரம் வழங்காத ஒரு நிலை காணப்படுகின்றது. ஆகையால் இதன் காரணமாக இன்று அங்கிருக்கின்ற மீனவர்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றார்கள். குறிப்பாக 2019 ஆண்டுதான் இந்த அனுமதி பத்திரம் இறுதியாக வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகையால் இந்த அனுமதி பத்திரம் வழங்காத காரணத்தினால் இன்று கடற்படையினர் இந்த மீனவர்களை கைது செய்கின்ற ஒரு சூழல் அந்த பிரதேசத்திலே படுகின்றது. ஆகையால் புத்தளம் மன்னார் போன்ற பிரதேசங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த சுருக்குவலைக்கான அனுமதி பத்திரத்தை எங்களுடைய திருகோணமலை மாவட்ட மீனவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.
போமி சுதிகார் மந்திரி துணை மீலங்கடகர் டிபி ஹேரத் மெத்துமா அபுதமாட்ட மினித்து தாயக காலத்தில்
முலாசனாரோட திருமந்தி துமணி பெஹரிம் சுத்திவந்த வேணவா அவஸ்தாவ லபாதியும் பிலிபந்தவ இப்போ அதிகரன் அமைத்துமா நீத்திய பிலிபந்தவ பணத் கீப்பையாக்கு எதிர்பார்க்கல தீன வெலாவுக்கு வர்த்தமானி எத்துமகி நீத்திய நிர்மாணிக்கிறமே சுபாவே அப்பே ராட்டி வர்த்தமான தத்துவத்தை கெலப்பின விதிகிட்டு யதாவத் கிரிமே வகக்கியம பாரரகன இட்டுக்கரன பாவ அப்பிட்ட ஹுதாக்காரோ பேணும் தெங்க அப்பி மேரட்டே நீதி ஆதிபத்திய கேன காரணாவ செலக்கிலட கணித்திங் பிரஜாதந்திரவாதி கிரமேத்துல விதாயக விவஸ்தாதாயக சா அதிகரணே கேன பத்தி துண இக்கட்ட கெலப்பென கிரியாக்காரகமாக துல ரட்ட இதிரீட்ட கெனியன ஆகாரே பிலிபந்தவ அப்பிட்ட ஹரி அவபோதையாக தீனும் இத்தனிதி விவஸ்தாதாயக நீதி சம்பாதனை கரலா அதிகரணட்ட எதிரிப்பத் கரலா அதிகரண கிரியாவளியத்துல ரட்டை புறவசியான்ட்டு யகபத் பவத்மக் கினியான்னட்டு அவசிய வட்டப்பிட்டாவ சகஸ்கிரிமி அபிப்பிராய மேத்தைக்கு இக்கத்து வெளத்தீன் நீத்திய வகைக்கீம தமாய் ஹெமதி நாட்டம் சாதாரணவ நீத்திய கிரியாத்மக கிரீம் சமாஜ பவத்மோ திசா இப்ப தன்னவா எக் ரட்டாக் எக் நீத்தியா கீன தேமாவ தமாய் அதிகரு ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்ச மெத்துமா சமாஜ கதக்கரி ரட்டே பௌத்தர ஜனதாவக் அபேக்ஷா கரப்பு காரணாவல் பதினாம் வெச்ச சௌபாகிதிரி தக்மி பிரமுகதாவே தீலத்தின காரணாவக் நீதி எக் ரட்டாக் எக் நீதியாக் தீயன்று நாம் அப்பிட்டு போ தேவால் மே ரட்ட வேணுவேன் கரண்ட தீரம் உத்தரித்தர சபாவி பார்லிமேந்துவி நீதி சம்பாதனை கரல மகஜனதாவ அத்தரட்டு அன கொட்டு மகஜனதாவ மீ நீதியை பிலிபந்த விஸ்வாசியாக தியன் அவசியம் அது நீதி பீட்ட பத்தாகனு மகஜனதாவ அதால் ஸ்தானவர்கிட்ட கியாப்புஹாம ஏ துளிங் நிவரதி சேவையாக லபாதீமி பதனம சகஸ்கிரிமி வகக்கீம ரட்டை பாலக பக்ஷிட பெவரிச்ச காரணாவா ஏ அனுவ கத்தாம அப்பி தக்கினவா அதிகரணிட்ட கியாப்புஹாம போ வாயட்டு ஏ வினிச்ச லபாதின்னட்டு எத்திவேன் காலே பிலிபந்த கெட்டலுவ நிராகரணை கரண்ணட்டு அதிகரண அமைத்தும் அவதானி யமுக்கரல தீனும் அப்பே ரட்டே யம் யம் வெடசடஹம் வலதி வெடசடஹம் பராக் வேணக்கொட்ட இவா கல் கண்ணக்கொட்ட அவசானே கரா லங்காவின் கியம நாக்தியனவா ஐகாரி இடண்டுவக் வகை ஈகியன்னு அவருது விசிப்பகத்தி ஹாத்தலிய அதிகன்று கியல்ல இடன் அடு கியல வினிச்சிய கபேக்ஷாவின் கட்டைத்துக்கரின் போதே கீன்னும் இவன் காரணாவக் எத்துவாம இவனி புறவசி அன்ட்டு எத்துவின்னி மானசிக்க பசு பேசும் ஏனிசா மே வகை காரணாவல் வலிதி அதிகரணே சுவாதிபத்திய அபேட்சாக்கரண வகையும் கடினம் வினிச்சயக் லபாதியும் ரட்டை புறவசியும் அபேட்சாக்கரண காரணாவா ஏனிசா ஏ அதிகரண பத்தியத்தை வினிச்சயத்தை பாஜனவின காரணாவல் கடினம் கிரிமே கிரியாவலியட்டு அது மே பார்லிமேந்து அவதான யமெல்லாம் அதிகரண அமைத்துமா இவன் யோஜனாவாக்கு எதிரிப்பத்தி நேவினுமே இவகையும் அதிகரண கிரியாவலியிட்டு என்ன அண்டு இசரலாம் மே பிலிபந்த சாக்காச்சாக்கரான் அவசிய நீதி சம்பாதனை கிரீமத் அது மீ பார்லிமென்ட் துல சாகச்சாவட பாஜனேனோ மீ சீலு காரணா கட்டியது துல அதிகரணே மினிஸ்டர் பாஜனேன காரணாவக் ஈட அதால வென புரவேசியன்ட பஹசு கிரீமே கிரியாவலியத் கடினம் கிரீமே கிரியாவலியத் அபேக்ஷாவேன் தமை மேவன் யோஜனாவக் அதிகரணே மத்துமா விசிங் இதிரிபத் கல்ல தீன் ඉතින් අද හුඟක් වෙලාවල් වලදී මේ අධිකරණ ක්‍රියාවලිය දැන් අපි දන්නවා පහුගිය කාලේ මේ රටේ මූලාසන ආරෝඪ ගරු සභාපතිතුමනි මහ බැංකුව මංකොල්ල කෑමක් සිද්ධ වුණා. අද හුඟක් වෙලාවල් වලදී කියනවා විපක්ෂ ආණ්ඩු කරන කාලෙදී මේ රටේ මහ බැංකුව රටේ ආර්ථිකයේ හදවත මංකොල්ල කෑම. දැන් ආණ්ඩු වෙනස් වුණා. වෙනස් වුණාම දැන් විපක්ෂය අය මහනවා ඇයි මංකොල්ල කරුවන් හඳුරාගන්නේ නැත්තේ? ඔවුන්ට දඬුවම් කරන්නේ නැත්තේ? මෙන්න මේ වගේ කාරණාවල් අපි දන්නවා ඒ කාලේදී විපක්ෂය මේ මහ බැංකු මංකොල්ලේ සිද්ධ වෙලා වෙච්ච වෙලාවේදී ඒ සාධාරණීකරණය කරන්න උත්සාහ කරා. එදා ඒවකට ඔවුන්ගේ පක්ෂ මූලස්ථානයේ නීතිඥ තුන්දෙනෙක් පත් කරලා ඒක වැරද්දක් වෙලා නැහැයි කියලා පළවෙනි වතාවට උන් ඉදිරිපත් කරා. ඊළඟට ඒ මන්ත්‍රීවරු ඒ එක් එක් වගන්ති වලට යටින් අස්සම් කරලා හැම දෙයක් නරකක් වෙලා නැහැ කියලා ප්‍රකාශන් කරා. ඒ වගේ කාරණාවල් සමහර තැන්වලදී ඒ මහවිශාල මුදල් වංචාවෙන් මුදල් දේශපාලන කටයුතු වලට පාවිච්චි කරුවයි කියලා සාකච්ඡා වුණා. මේ හැබැයි මේ වගේ කාරණාවල් වලදී රටේ පුරවැසි අපේක්ෂා කරනවා එවන් දූෂණයක් වංචාවක් රට තුල සිද්ධ වුණා නම් ඒකට විනිශ්චයකට භාජන වෙන දකින්න ජනතාව කැමති. ඒ වගේම විනිශ්චය තීන්දුව මොකක්ද කියලා දැනගන්න කැමති. ඒ වගේම වැරද්දක් කරා නම් ඒකට දඬුවම් දෙනවා බලන්න රටේ පුරවැසියෝ කැමැත්තෙන් ඉන්නවා. තවත් අත්දැකීමක් තමයි සහරාන්ගේ සිදුවීම. සහරාන් බෝම්බේ පිපිරෙව්වා. ඒ කාලෙදී 97 වතාවක් එවකට පාලක පක්ෂයට මේ පිළිබඳව පැමිණිලි ඉදිරිපත් වුණා. ඒ පිළිබඳ විමර්ශනය කරන්න අවස්ථාවල් තිබුණා. නමුත් එවකට පාලක පක්ෂය තමන්ගේ වගකීම පැහැර හැරලා ඒ ඒ වෙලාවේදී මේ මහා අපරාධය වළක්වන්න තිබිච්ච අවස්ථාව ඔවුන් වගකීමෙන් පැහැරලා දැන් ඔවුන් කියනවා ඒක පිළිබඳව අපිට විමර්ශනය කරන්න කියලා. මේ කාරණාවත් අධිකරණයට ගිහිල්ලා තියෙනවා. නීතිපතිතුමා මේ වෙනුවෙන් ක්‍රියාත්මක වෙනවා. ඉතින් අපිට අවශ්‍යයි මේ වගේ කාරණාවල් වලදී ඉක්මන් විසඳුමක් ලබා දෙන්න පුළුවන් නම් ඉක්මන් නිවැරදි විසඳුමක් සමාජගත කරන්න පුළුවන් නම් ඇත්තටම මේ රටේ පුරවැසියෝ ඒ වෙනුවෙන් මං හිතන්නේ බොහොම කැමැත්තෙන් ඉන්නවා. මෙවන් තත්ත්වයක් තුළ විශේෂයෙන්ම අධිකරණ පද්ධතිය පිළිබඳව ගත්තහම අද වර්තමානයේ අපේ ජනාධිපතිතුමා කිසිසේත්ම අධිකරණ ක්‍රියාවලිය වලට ඇඟිලි ගහන්නේ නැහැ. එතුමා හැම දෙනක්ම ස්වාධීන තීන්දුව ගන්න විනයගරුක පුරවැසියෙක් හැටියට රටට නායකත්ව දෙන රාජ්‍ය නායකයෙක් හැටියට ඒ වගකීම් මැනවින් ඉටු කරනවා. එවන් පසුබිමක් තුළ අපිට මෑත භාගයේ අත්දැකීම් තියෙනවා. අධිකරණ විනිශ්චයකාරවරුන්ට කතා කරලා මේ දේශපාලන මතධාරීන් ඔවුන්ගේ මතය ප්‍රකාශ කරන්න ඒ වගේම අධිකරණයේ විනිශ්චයකාරවරුන්ට කතා කරලා තමුන්ගේ සතුරු පාර්ශ්වයන් වලට දඬුවම් කරන්න කටයුතු කරප අවස්ථාවල් තියෙනවා. මේ රටේ විපක්ෂය පාලක පක්ෂයට ඉන්න කාලෙදී මුලාසනාරුඩ ගරු සභාපතිතුමනි අධිකරණ පද්ධතියේ ඒ විදිහට ඇඟිලි ගැහුවා. ඇඟිලි ගැහුවා විතරක් නෙමෙයි බලපෑම් කරා. ඒ වගේම ඒ චූදිත පක්ෂයට දේශපාලන මතවාදයන් අනුව දඬුවම් කරන්න කටයුතු කරා. රජයේ වැටුප් ලැබමින් එවකට අරලියගහ මන්දිරයේ කණ්ඩායමක් එකතු වෙලා ඒ කණ්ඩායමක් එකතු වෙලා තමුන්ගේ විරුද්ධවාදීන්ට චෝදනා පත්‍ර හදලා අධිකරණ ක්‍රියාවලියට යවන්න කටයුතු කරා. එවැන්නේ අත්දැකීම් සමුදායක් තියෙන විපක්ෂයක් පාලක පක්ෂයට කටයුතු කරද්දී දැන් අපිට ඇඟිල්ල දික් කරන සමහර වෙලාවල් වලදී අපි වැරදි කරනවා කියලා. නමුත් අපි ආණ්ඩුවක් හැටියට අපේ රජය විනිවිද භාවකින් යුක්තව අධිකරණ ක්‍රියාවලිය හරි විදිහට ක්‍රියාත්මක කරන්න කටයුතු කරන එකයි කියන එක විශේෂයෙන් මේ රටේ මහජනතාව දන්නවා. තාමත්ම සාධාරණ විදිහට රටේ ජනතාවට නිදාසී ජීවත් වෙන්න පුළුවන් පසුබිමක් හදලා තියෙන වෙලාව. මේ වගේම රට මහා බරපතල ආර්ථික ගැටලුවක් ලෝක කොවිඩ් අර්බුදයත් එක්ක ඇතිවෙච්ච ආර්ථික කඩාගෙන වැටීම ඒ වගේම ජනතාවගේ හැසිරීම් ස්වභාවයන් එක්ක සැලකිලට ගත්තාම අපේ රටේ යම් යම් ගැටලු රාශියක් තියෙනවා. එවන් පසුබිමක් තුළ පළවෙනියටම අතිගරු ජනාධිපතිතුමා පෞද්ගලිකව මැදිහත් වෙලා එන්නත ලබා දීලා රටේ මිනිසුන්ගේ ජීවත් වීමේ අයිතිය තහවුරු කරා. පාලක පක්ෂයක් හැටියට රටේ රජයක් හැටියට පළවෙනි වගකීම තමයි තමන්ගේ රටේ ඉන්න ජනතාවට ආරක්ෂාව සැපයීම. ඒ වගකීම මැනවින් ජනාධිපතිතුමා ඉටු කරලා තියෙනවා. ඒ විතරක් නෙවෙයි මේ රටේ මිනිස්සුන්ට නිදහසේ සැරිසරන්න පුළුවන් ඒ අවශ්‍ය පදනම් මම මේ වන විටත් රජයේ ක්‍රියාත්මක කරලා තියෙනවා. එවන් පසුබිමක් තුළ වර්තමානයේ අපි මතක් කරලා දෙන්න ඕන අද වෘත්ති අරගල. දැන් අපි දන්නවා මූලාසනාරුරු ගරු සභාපතිතුමනි අපේ රටේ වෘත්ති අරගල. දැන් ගුරුවරුන්ගේ ප්‍රශ්නයක් තිබෙනවා. ආණ්ඩුවේ වෙලාවේ ඇමතිතුමා අධ්‍යාපන ඇමතිතුමා මොඩල් ඇමතිතුමා ප්‍රකාශ කරා අවුරුදු 26ක් පරණ මේ ගුරුවරුන්ගේ වැටුප් ප්‍රශ්නේ විසඳන්න අයවැලේකෙනෙන් අපි කරුණු කාරණා ඉදිරිපත් කරනවා. විසඳුම් ලබා දෙනවා. ප්‍රකාශයක් කරා. ප්‍රතිපත්ති මේ කාරණාව. හැබැයි මේ රටේ විපක්ෂ යම් යම් උදවිය නායකත්වය දීලා අගුරුවරු පාරට බස්සලා නිරපරාදේ අයිසක ගුරුවරුන්ට සමහර තැන්වල කොවිඩ් උදුරට පොදුරු වුණා. ඒ වගේම අධ්‍යාපනය ලැබෙන දරුවන්ගේ අයිතිවාසිකම් උල්ලංඝනය කරා. මේ බරපතල ක්‍රියාවලිය කරන්නේ කවුද? වෘත්තීය සමිතිය කියන වල ඒ වගේ නායකවරු. ඔවුන් කොහෙද ඉන්නේ? ඔවුන් තමුන් දරන දේශපාලන මතය ස්වකීය ඒ දේශපාලන කඳවුර ශක්තිමත් කරන්න වෘත්තීය අරගලය කරපු හැටි අපි දැක්කා. ඒ විතරක් නෙවෙයි ඊයේ පෙරේද අපි දැක්කා රෝහල්වල අහිංසක රෝගීන් ඉස්පිරිතාලයකට ආණ්ඩුවේ ඉස්පිරිතාලයකට රෝගියෙක් එන්නේ බෙහෙතක් ගන්න සල්ලි නැති හින්දා. සල්ලි තියෙනව නම් ඒ අය සල්ලි තියෙන තැන්වලට පෞද්ගලික ස්ථානවලට යනවා. නමුත් මේ අහිංසක මේ රටේ අහිංසක ඒ පුරවැසි වසනීප වුණාම බෙහෙත් ටිකක් ගන්න ගියාපුවාම එතන වෘත්ති අරගලයක්. සමානාත්මතාවයක් ගැන කතා කරනවා. වැටු විෂමතාවයක් ගැන කතා කරනවා. ඒ වෙලාවේදී ඒ වෘත්ති අරගලවලට ගොදුරු වෙලා ඉන්න කණ්ඩායම් එකතු වෙලා ඉන්න කණ්ඩායම් මේ රටේ මහජනතාව සහ ආණ්ඩුව විත්තිකූඩුවට දානවා. දාලා ඔවුන්ගේ අයිතිවාසිකම් ගැන කතා කරනවා. මොකද අපි මතක් කරන්න ඕනේ මේ රටේ පළවෙනියටම අපි අයිතිවාසිකම් ගැන කතා කරනකොට රටේ පුරවැසියන්ගේ අයිතිවාසිකම් පිළිබඳව අපි වගකීම බාර ගන්න ඕනේ. මෙතෙන්ට ආපු අපි මහජන ඡන්දෙන් ඒ ලංකාවේ පුරවැසියන්ගේ මහජන මතෙන් මෙතෙන්ට ඇවිල්ලා ඔවුන්ගේ නියෝජිත හැටියට කටයුතු කරනවා. අපිට වගකීමක් තියෙන ඔවුන් පිණි හිටින්න. ඒ වගේ මේ වෘත්ති අරගලව නිරත වෙලා ඉන්න ඔවුන්ට කවුද පඩි ගෙවන්නේ? මේ රටේ අහිංසක මිනිස්සු ඉස්පිරිතාලෙට බෙහෙත් ටිකක් ගන්න ඇවිල්ලා බංකූඩ නැත්තම් පිලෝඩ වාඩි වෙලා තමන්ගේ ප්‍රතිකාරය ගන්න වේදනාවෙන් ප්‍රතිකාරය නොලැබෙනකොට ඒත් එක්ක අපි කල්පනා කරන්න ඕනේ ඒ අය තමයි අපිට වැටුප් ගෙවන්නේ. ඒ අහිංසක මිනිස්සු තමයි ඉස්පිරිතාලෙට ඇවිල්ලා බෙහෙත් ටිකක් ගන්න තමන්ගේ රෝගයට වේදනාවෙන් පෙළෙමින් පොලිමින් ඉන්න ඒ අය තමයි වැටුප් ගෙවන්නේ මේ අයට. හැබැයි ඒ වගකීම වුන් පැහැර හරිනෝ. මෙතන යුක්ති හා සාධාරණත්වයක් තියෙනවද කියන එක පිළිබඳව මේ වෘත්ති සමිත නායකින් අපි අහන්න ඕන. ඒ වෘත්ති සමිත නායකයෝ අපි දැක්ක එක්තරා වෘත්ති සමිත නායකයෙක් තමන් නියෝජනය කරන දේශපාලන පක්ෂේ නියෝජනය කරලා පාර්ලිමේන්තුවට ඇවිල්ලා වාඩි වෙනවා. අද හවස හැන්දෑවේ රූපවාහිනියට ගිහිල්ලා කියනවා වෘත්ති අරගලයක් පිළිබඳ. ඔහුගේ මනස තුල තියෙන්නේ තමන් දරන දේශපාලන මතය සනාථ කරන්නට ඔවුන්ගේ පක්ෂේ වෙනුවෙන් පෙනී හිටිනවා. එහෙම පෙනී හිටින ඔවුන් වෘත්ති සමිති ක්‍රියාකාරකම ගිහිල්ලා තමන්ගේ වෘත්තික විසරා පෙනී හිටිනවා ඔවුන්ගේ නායක හැටියට. අපි ආරාධනා කරන්න ඕන මේ විවිධ වෘත්තීන්වල ඉන්න ඒ වෘත්තිකයන්ගෙන් ඔබතුමන්ලගේ වෘත්ති නායකයෝ කියා ගන්න උදවියන්ගේ දේශපාලන පැටිගිරිය හොයලා බලන්න. ඔවුන්ගේ අරමුණ මොකක්ද? ඔවුන්ට හැම වෙලාවකම ඕන වෙලක් තියෙන්නේ රජයේ අපහසුතාවයකට පත් වෙන්න. රජයේ අපහසුතාවයකට පත් කරනවා කියන කාරණාවේ අනෙක් අරුත තමයි මේ රටේ අහිංසක මිනිස්සු අසරණතාවයකට පත් කරන එක. එවන් පසුබිමක් තුළ අපිට අපේ වගකීම ඉටු කරන්න තියෙනවා. පාලක පක්ෂයක් හැදියට අපේ ජනාධිපතිතුමා, අපේ අගමැතිතුමා, අපේ ආණ්ඩුව මේ තත්ත්වයන් තේරුම් අරගෙන තියෙනවා. මේ රටේ අහිංසක මිනිස්සු අපි දන්නවා කවදා හරි දවසක පීඩාවට පත් වෙන අය නැවත වතාවක් ආපහු හැරිලා බලන්න ඕන වෙලාවක් මේ වෘත්ති අරගල කරන නායකවරුන්ට තමුන්ගේ ඒ මේ කරන ක්‍රියාකාරකම් හරිද කියලා ප්‍රශ්නයක් අහන්නට මේ වෘත්තිකයින්ට අයිතිවාසිකමක් තියෙනවා. අපිව මේ පොළඹවන ක්‍රියාවලිය තුළ මේ රටේ අහිංසක මිනිස්සු අසරණ තත්ත්වයට පත් වෙනවා. ඔබේ අරමුණ ආණ්ඩුව වෙනස් කරන්න නම් අපි ඒකට උදව් කරන්නේ නැහැ කියලා මේ වෘත්තිකයින්ට ලොකු වටිනාකමක් තියෙනවා. අපි දන්නවා රජයේ සේවකයෝ ගත්තාම හරි අධ්‍යාපනයක් ලැබලා හොඳ සමාජ වටපිටාවක පිළිබඳ හැකියාවන් තේරුම් අරගෙන රටේ යථාර්ථ හෘද ස්පන්දනේ තේරුම් ගත්ත පිරිස. ඒ නිසා මේ රටේ වෘත්තිකයින්ට මහා බරපතල වගකීමක් තියෙනවා. අපි ඒක අවධාරණය කරන උත්තරීතර පාර්ලිමේන්තුව ඉදගෙන තමන්ගේ වෘත්තීය නායකයෝ කියා ගන්න උදවිය තමන් අපේ අයිතිවාසිකම් වෙනුවෙන් ජනතාව අපහසුතාවයකට පත් කරන්න කටයුතු කරන එක තවදුරටත් අපි අනුමත කළ යුතුද කියන එක මේ වෘත්තීයකෙන් දෙපාරක් හිතන්න ඕන වෙලාවක්. ඒ කාරණාව මතක් කරමින් අවස්ථාව ලබා දීම පිළිබඳ ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙමින් මගේ කතාව මෙතකින් අවසන් කර බොහෝ ස්තුති.
බොහොම ස්තුති කරවා මාතුමනි. ඊළඟට ගරු උදේ කුමාර් මැතිතුමා ඔබතුමාට මිනිත්තු 8ක් කාලයක් තියෙනවා.
නන්දි සභාවේ තලමිතාන් ගෞරව උරුපිනාරවහලේ இன்று நாட்டிலே நாளுக்கு நாள் புதிது புதிதாக பிரச்சனைகள் அதிகரித்து வரும் நிலையிலே பல பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டியுள்ளது. குறிப்பாக நாட்டின் சிறுபான்மை தமிழ் மக்களின் அபிலாஷைகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. அரசியல் தீர்வு கோரிக்கை முன்வைக்கப்பட்டும் அது நிறைவேற்றப்படாமல் இறுதியில் ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. இந்த நிலையிலே நாட்டில் இலங்கையிலே அதிகார பரவலாக்கல் இன்றியமையாதது என்றும் தமிழர்கள் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இந்தியா கூறியிருப்பது ஓரளவு மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் அளிக்கிறது. மேலும் இந்த நாட்டிலே உள்ள இனப்பிரச்சினைக்கு தற்காலிக தீர்வாக 13வது திருத்த சட்டத்தின் மூலமாக மாநிலசபை முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த மாநிலசபை முறை அறிமுகப்படுத்தப்பட்டும் ஆனால் இந்த மாநிலசபை முறை இன்றும் வரை முழுமையாக அமுல்படுத்தாத நிலையை காணப்படுகிறது. ஏனெனில் மாநிலசபைகள் கலைக்கப்பட்டு 3 வருடங்களுக்கு மேலாகியும் இன்னும் தேர்தல் நடத்தப்படாமல் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு வருகிறது. ஆகவே இந்த தேர்தல் நடத்தினால் அரசாங்கம் தோல்வியடையும் என்ற அச்சத்திலேயே அரசாங்கம் தேர்தலை நடத்தாமல் இழுத்தடிப்பு செய்து வருகிறது. குறிப்பாக உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தாமல் பிற்போட்டதை போன்ற ஒரு நாடகத்தை தான் அரசாங்கம் அரங்கேற்றியிருக்கிறது. ஆனால் அரசாங்கம் எத்தனை நாடகங்களை அரங்கேற்றினாலும் இறுதியில் அவர்கள் மூச்சு முடிச்சுகளை கட்டிக்கொண்டு வீடு செல்லும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று நான் கூறிக்கொள்ள வருகிறேன். உண்மையிலே தேர்தலை நடத்துவதற்கு அக்கறை இருந்தால் அதில் சட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதற்கான திருத்தங்களை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வாருங்கள். நாங்கள் அதற்கான பூர்ண ஆதரவை தர தயாராக இருக்கிறோம். அதற்கு பிறகு தேர்தலை நடத்துங்கள். அந்த தேர்தல் இந்த அரசாங்கத்தின் தலைவிதியை நிச்சயமாக நிர்ணயிக்கும் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, நிதியமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்தங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இந்த நாட்டிலே இருக்கும் நடைமுறையுள்ள அவசர கால சட்டம் இந்த இலங்கை மனித உரிமை மீறும் ஒரு நாடு மற்றும் ஜனநாயகம் மதிக்காத நாடு என்று சர்வதேச ரீதியில் அவப்பெயரை ஏற்படுத்தியதற்கு வழிவகுத்துள்ளது. குறிப்பாக நாட்டிலே அசாதாரண யுத்த சூழ்நிலை ஏற்பட்ட போது இந்த பயங்கரவாத சடை தட்டம் இருந்தது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த காலத்தில் கூட வடகிழக்கு இளைஞர்களை உடன் சேர்த்து மலை இளைஞர்கள் கூட பலர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் நீண்ட காலமாக எந்தவித விசாரணையின்றி தடுத்து வைக்கப்பட்டார்கள். இன்றும் கூட பலர் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போது யுத்த சூழ்நிலை இல்லை. அவை இந்த அவசர கால கட்டத்துக்கான தேவையும் இல்லை. அப்படி இருந்தும் இந்த அவசர கால கட்டத்தை தற்போது தவறாக பயன்படுத்தி ஜனநாயக குரல் வலையை நசுப்பதற்கு பயன்படுத்துவதாக நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக தற்காலத்திலே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் கைது செய்யப்பட்ட பலர் நீதிமன்ற விசாரணையின் பின் விடுவிக்கப்பட்ட சம்பவங்களும் வழக்கு விசாரணை அதாவது நீதிமன்றத்தின் மூலம் பிணை வழங்கப்பட்ட சந்தர்ப்பங்களும் பதிவாகியுள்ளன. இதன் மூலம் அவர்கள் தவறாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. மேலும் தற்போது சர்வதேச அழுத்தங்களின் காரணமாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்திலே சில திருத்தங்களை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்க இருந்தாலும் இந்த முக்கிய விடயங்களிலே திருத்த முன்வழிகள் இதில் உள்ளடக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். எனினும் இந்த சட்டம் முழுமையாக பயங்கரவாத சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவரது எதிர்பார்ப்பாகும். ஏனென்றால் ஒரு ஜனநாயக நாட்டிற்கு இது ஏற்புடைய அல்ல என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல கௌரவ உறுப்பினர் அவர்களே, நாட்டின் மக்களுக்கு உரிமை சார்ந்த பிரச்சனைகள் இருப்பதைப் போலவே நாட்டின் மக்களுக்கு வாழ்வாதார பிரச்சனைகள் பல இருக்கின்றன. குறிப்பாக இன்று நாட்டிலே எரிபொருளின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. நாட்டில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் தட்டுப்பாடு நிலவுகிறது. தட்டுப்பாடு ஏற்படும் பொருட்களில் வரிசையிலே தற்போது கடதாசியும் சேர்ந்துள்ளது. குறிப்பாக அதனால் பத்திரிகை நிறுவனங்களாக இருக்கலாம், பாட புத்தகங்கள் அச்சிடுவது போன்றவற்றுக்கு பல்வேறு விதமான சிக்கல்கள் நிலவுகின்றன. அத்தோடு இந்த கடதாசி நிறைந்த ஒரு கொள்கலன்கள் பல இந்த துறைமுகத்தில் தேங்கி கிடக்கின்றன. ஆகவே இவற்றை உடனடியாக விடுவிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு மேலும் இந்த அரசாங்கம் கடன் வாங்குவதற்கு மாத்திரம் மற்ற நாடுகளை நாடுவதைப் போல மற்ற நாடுகளில் நல்ல திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். குறிப்பாக நமது அண்டைய நட்பு நாடான இந்தியாவில் அண்மையில் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் முழுமையாக தொழில்நுட்பத்துடன் சமர்ப்பிக்கப்பட்டது. டிஜிட்டல் முறையிலான செலவு திட்டமாக எவ்வித கடதாசியமின்றி பேப்பர்லெஸ் பட்ஜெட்டாக அது பயன்படுத்தப்பட்டது. ஆகவே இதன் மூலமாக அந்த செலவீனம் குறைக்கப்பட்டுள்ளது. ஆகவே இவ்வகையான திட்டங்களை நமது நாட்டிலும் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அது நிதியமைச்சர் மட்டுமல்ல நீதியமைச்சர் போன்ற அனைத்து துறைகளிலும் நாம் நடைமுறைப்படுத்துவது மூலமாக நீண்ட கால செலவினங்களை நாம் குறைக்க முடியும். ஏனென்றால் தற்போது நாட்டில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் செலவினங்கள் அதிகரிக்கும் காரணமாக கடனும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. மேலும் தற்போது நம் நாட்டிலே கேஸ் வெடிப்பு நாடகம் ஒத்திவைக்கப்பட்டு தற்போது எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் மின்வெட்டு தட்டுப்பாடு போன்றவை இன்று நாட்டில முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. அதோடு நாட்டின் அரிசி வினை கட்டுக்கடங்காது செல்வதால் மக்கள் பல்வேறு துன்பங்களுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் இதற்கும் கொரோனாவை காரணம் காட்டி அரிசியை இறக்குமதி செய்யும் நடவடிக்கைகளை இறங்கி இருக்கிறது. ஆனால் தற்போது கூட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய சுமார் 1800 கொள்கலன்கள் துறைமுகத்திலே தேங்கி கிடக்கின்றன. அவற்றிலே சுமார் 500 கொள்கலன்கள் அரிசி அடங்கிய ஒரு கொள்கலன்களாக காணப்படுகிறது. அவை இவ்வாறான பல விடயங்கள் நாட்டிலே மக்கள் பிரச்சனைக்கு முகம் கொடுக்கும் பிரச்சனைகளாக தெரிகிறது. மேலும் தற்போது நாட்டில் உள்ள பிரச்சனை, எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் கொரோனாவை காரணம் காட்டி நலிவு செல்லும் ஒரு கையறியத்தை அரசாங்கம் கையாண்டு வருகிறது. தற்போது நாட்டில் உள்ள பொருளாதார பிரச்சனை கொரோனாவால் ஏற்பட்டது அல்ல, கடனால் ஏற்பட்டது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கொரோனா காலத்தில் கூட நாட்டில் உள்ள ஏற்றுமதி அதிகரித்து இருக்குது, இறக்குமதி பாரியளவில் குறைந்து இருக்கு. இருந்தாலும் இன்னும் நாம் கடன் சுமையில் இருப்பது காரணம் அரசாங்கத்தின் தவறான கொள்கை மற்றும் தேவையற்ற கடன்களை பெற்று இன்னும் கடனை செலுத்த முடியாத நிலையிலே நாம் காணப்படுகிறோம். அத்தோடு இந்த அத்தியாவசிய பொருட்களை விலை அதிகரிக்க இந்த அரசாங்கத்தின் இன்னொரு முக்கியமான செயல்பாடு என்னவெனில், இந்த அரசாங்கம் கண்ணை மூடிக்கொண்டு பணம் அச்சடித்ததே முக்கிய காரணமாகும். இந்த பணம் அச்சடிப்பதிலே சாதனை படைத்த அந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை 1,49,900 கோடி பணம் அச்சிட்டு இருக்கிறது. ஆக இதன் மூலமாக 2 ரூபாய் பெறுமதி அதிகரித்துள்ளதால் கடன் சுமையும் அதிகரித்து பொருட்களின் விலையும் அதிகரித்து இருக்கிறது. ஆக இதனால் அத்துடன் இந்த நாட்டிலே, அதாவது தெற்காசியாவிலே அதிக பணவீக்கம் உள்ள நாடுகள் பட்டியலே இலங்கை தான் முதலிடத்தில் இருக்குது. அதே போல பணவீக்கம் வேகமாக அதிகரிக்கும் நாடுகள் பட்டியலிலும் ஆசியாவிலே இலங்கை தான் முதலிடத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கத்தின் இந்த தாண்டோணி தரமான செயல்பாட்டின் காரணமாக மக்கள் விரக்தியின் உச்சத்துக்கே சென்றுள்ளார்கள். ஆகவே இவ்வாறாக மக்கள் அல்லலூர் மக்களுக்கு நிவாரண ரீதியாக, அதாவது அரசாங்க ஊழியர்களுக்கு 5,000 ரூபாய் வழங்கப்பட்டது போல தனியார் ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதோடு 500 ரூபாய் பெறுமதியான கோதுமையாக கொடுத்து ஏமாற்றப்பட்டுள்ள பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கும் 5,000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மேட்டும் மேலும் இந்த நாட்டை முன்னேற்றுவதாக கூறி நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது நாட்டை படு பாதாளத்தில் தள்ளியுள்ளது. அத்தோடு இந்த நாட்டின் பொருளாதாரம் மேலும் மீழ்ச்சியடையக்கூடிய சாத்தியக்கூறு இருப்பதாக மூடிஸ் நிறுவனம் வெளிப்படையாகவே கூறியிருக்கிறது. ஆகவே அத்தோடு நாட்டின் பட்டினி மதிப்பீட்டு தரப்பட்டியலே இலங்கை வந்து 65வது இடத்திலே, மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் கூட இலங்கை 129வது இடத்திலே தான் இருக்கிறது. ஆகவே இதை அனைவருமே நமக்கு மிக பாதகமான விடயம். அடுத்தோடு டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தால் 2021ஆம் ஆண்டுக்கான ஊழல் மதிப்பாய்வு தரவரிசையிலே இலங்கை 94வது இடத்திலிருந்து 102வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது என்பது மிகவும் ஒரு வேதனைக்குரிய விடயமாக நான் பார்க்கிறேன். அத்தோடு கடந்த டிசம்பர் மாதம் சுமார் 3.3 பில்லியன் அமெரிக்க டாலர் கையில் இருப்பதாக மார்த்தட்டி அரசாங்கத்திடம், தற்போது 2 பில்லியன் அமெரிக்க அந்நிய செலவானி மாத்திரமே இருக்கு. அதில் அமெரிக்க டாலர் என்ற ரீதியிலே 1 பில்லியனுக்கு குறைவாகத்தான் காணப்படுகிறது. அத்தோடு தங்கம் கையிருப்பு 175 மில்லியன் டாலரில் இருந்து தற்போது 94 மில்லியனாக குறைந்திருக்கிறது. ஆகவே இவை அனைத்துமே இதில் நாம் பின்தங்கி சென்று கொள்வதோடு அதாவது குறிப்பாக கூற வேண்டும் என்றால், எல்லாம் முடிந்து மூழ்கும் அளவிற்கு தண்ணீர் நிரம்பிய பின்னர் உதவியை நாடுவது ஒப்பாக இந்த அரசாங்கம் பொருளாதாரத்தில் பாரிய பின்னடைவை சந்தித்த பிறகுதான் இப்பொழுது சர்வதேச நாணய நிதியத்திடம் செல்கிறது. இறுதி நேரத்தில் சர்வதேச நாணய நிதியத்திடம் செல்லும் போது நாங்கள் ஒரு எக்கனாமிக் ரிகவரிக்காக செல்லவில்லை, உண்மையாக கூற வேண்டும் என்றால் ஒரு பெயில் அவுட்டுக்காக செல்கிறோம். அப்பொழுது பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும், அதிலிருந்து மீட்டு வருவதற்காகவே அரசாங்கம் எல்லா விடயங்களையும் காலதாமதமாக முடிவெடுத்தது. நாங்கள் மிகவும் பின்தங்க நிலை இருக்கும். இறுதியாக ஒரு விடயத்தை நான் கூறிக்கொள்கிறேன், இப்படியே தாண்டித்தனமான செயல்பாட்டிற்கு நாட்டு மக்களை இறுதியில் அரசாங்கம் எங்கே கொண்டு செல்லும் என்ற அச்சமும் சந்தேகமும் மக்கள் மத்தியில் நிலவுகிறது. கூறிக்கொள்வதோடு இறுதியாக ஒரே விடயத்தை கூறுகிறேன். எமது மதுரை மாவட்ட அமைச்சர் திரு சிபி ரட்டாக அவர்கள் இருக்கிறார், அவர்களை கூற விரும்புகிறேன். அமைச்சர் அவர்களே, நமது கடந்த அரசாங்கத்தின் மூலமாக வர்த்தமான அறிவித்த ஊடாக நூரேல மாவட்டத்துக்கான பிரதேச செயலகங்கள் அதிகரிக்கப்பட்டு வர்த்தமானம் அறிவிக்கப்பட்டது. இதுவரையும் அந்த பிரதேச செயலகங்கள் அதிகரிக்கப்படாதது மிகவும் ஒரு வேதனைக்குரிய விடயம். இந்த நாட்டில் மட்டுமல்ல நூரேல மாவட்டத்தின் மிக முக்கியமான அமைச்சர் என்ற ரீதியில் நீங்கள் இது சொல்லி கவனம் செலுத்த செயலகங்களை திறப்பதன் மூலமாக எந்த விதமான நன்மை இல்லை. அதிக மக்கள் தொகை கண்ட இந்த மாவட்டத்துக்கு 2 பிரதேச செயலகங்கள் மூலமாக மக்களுக்கு நியாயமான சேவைகள் கிடைக்காது. உஹாவே எங்களை பொறுத்தவரை
சகோதர மந்திரிட்டு கியானோனே இத்தமா கருப்பு இல்லையும் வகையம அப்பி சந்தா அவசிய கட்டயத்து கரகணையானவா தனட்டு உபகாரியால் கிரியாத்ம கரமிங்கானவா இவகையம இதிரியதி அவசிய கட்டயத்து கரமிங் மே வர்ஷத்துல அப்பி ஸ்தாபித கரான சூதானம் கரணும்.